அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
இல்லாமல் இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுடைமைகளால் போற்றிப் பணிகின்றேன். மிகப்பெரிய அளவிலே கல்வி பணியாற்றுகின்ற இந்த கல்வி நிறுவனத்தினுடைய பெரியோர்கள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். சபையிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், இளையோர்கள் அத்தனை பேரையும் அன்பு சார்ந்து வணங்கி மகிழ்கின்றேன். கற்கக்கசடர குழுவினர் திருக்குறள் வகுப்பு ஒன்றை நடத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்த வகுப்பு பற்றி என் மனதிலே ஒரு படம் இருந்தது. இங்கு வந்து பார்த்தால் அந்த படம் இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு கூட்டம் நடத்துகிற அளவுக்கான உங்களை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. ஒரு 10-15 பேரோடு சூழ இருந்து திருக்குறளை படிக்கப் போகிறேன் என்ற மனநிலையில் வந்த எனக்கு இது ஒரு புதிய அனுபவம். இந்த சூழலுக்கேற்ப நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதற்கான அவகாசத்தை உங்களிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வகுப்பு ஒரு அறிமுகம்தான். திருக்குறளை படிக்கிற முறை, படிக்க வேண்டிய தேவை, அதை எப்படி உட்கொள்வது என்பது பற்றி சில செய்திகளை சொல்வதிலே இந்த வகுப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலிலே நான் திருக்குறள் படிக்க வேண்டி வந்த தேவையை சொல்கிறேன். இன்றைய வகுப்பை வைத்து இப்படித்தான் இனி எல்லா வகுப்பும் இருக்கப் போகிறது என்று தயவு செய்து யாரும் பயந்தோ சோர்ந்தோ போக வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களோடு ஒரு நட்புருவாக்கி கொள்வதற்கான முயற்சி, அவ்வளவுதான். முடிந்தால் இன்றைக்கே கூட பாடம் ஆரம்பித்துவிடும் அல்லது நாளை தொடரும். நான் தமிழை முறைப்படி படித்த ஒருவன் அல்ல. இது தன்னடக்கத்துக்காக சொல்லுகிற அல்லது அவையடக்கத்துக்காக சொல்லுகிற வார்த்தை அல்ல, நிஜமே அதுதான். இயல்பான ஒரு தமிழ் விருப்பால் என் பாட்டுக்கு தமிழை படித்தேன். கடவுளுடைய அருளினாலே பேசுகிற ஒரு ஆற்றல் வாய்த்தது. இதெல்லாம் நான் சொல்வது என்னுடைய 20வது வயதுகளிலே நிகழ்ந்த சம்பவங்கள். என்னுடைய இளமையிலே நிறைய வாசித்ததாலும் கடவுள் போட்ட பிச்சையாலும் பேச முடிந்தது. அந்த பேச்சுக்கு எங்கள் ஊரிலே ஒரு மதிப்பு உருவாகியது. அதுவும் கடவுளுடைய அருள்தான், என்னுடைய தகுதிக்கு கிடைத்த பரிசல்ல. தொடர்ந்து ஒரு பேச்சாளனாக மேடைகளிலே வளம் பெற தொடங்கினேன். நான் படித்தது முறைசார் கல்வி என்று பார்த்தால் +2 வரையும் தான் படித்திருக்கிறேன். அதுவும் ஒரு விஞ்ஞான மாணவனாகத்தான் படித்தேன். நான் கலை மாணவனாக படிக்கவில்லை. +2 என்றால் ஏதோ அதிலே பரீட்சையில் சித்தி பெற்றவன் என்று நினைக்காதீர்கள். அதிலே முழுமையாக தோல்வியடைந்த ஒருவன். தமிழிலே ஏற்பட்ட விருப்பு காரணமாக தற்பொழிவு என்று என்னுடைய பாதை திரும்பியது. ஆலயங்களிலே சமய பிரசங்கம் நிகழ்த்த தொடங்கினேன். ஒரு 35-36 வயது வரையும் இப்படியே என் வாழ்க்கை போனது. மேடையிலே பேச 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 எனக்குள்ளே ஏற்பட்ட உணர்வு, புதிதாக ஏதாவது விஷயங்களை சொல்ல வேண்டுமே, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறேனோ என்கின்ற ஒரு கூச்ச உணர்வு எனக்குள்ளே ஏற்பட்டது. புதிதாக சொல்ல வேண்டுமானால் புதிதாக படிக்க வேண்டும். தெரிந்ததை படித்ததை நான் வாசித்ததை வைத்துக்கொண்டு என்னுடைய புத்திசாலித்தனத்தை அதற்குள்ளே கொஞ்சம் கலந்து பந்தி வைத்து கொண்டிருந்தேன். அது போதவில்லை. ஆகவே உண்மையாக கொஞ்சம் விஷயத்தை தேடினால் என்ன என்ற ஆசை எனக்கு 36-37 வயசுக்கு மேலே வந்தது. படிப்பு முடிகிற நேரத்திலே படிக்க வேண்டும் என்று நினைத்தேன். எங்கள் ஊரிலே ஒரு பெரியவர் இருந்தார். இது எனக்கும் அறிமுகம், திருக்குறளுக்கும் அறிமுகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு பெரிய அறிஞர். எங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தது. அவருக்கு இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகர் என்பது அவருடைய பெயர். அவருக்கு முன்பாக என்னை 4 ஆசிரியர்கள் வளர்த்தார்கள். நான் ஒன்றே ஒன்றை அழுத்தி சொல்லுகிறேன். ஆசிரியர்கள் மனம் நிறைந்து ஒருவனை வாழ்த்தினால் அவன் நிச்சயமாக நன்றாக வருவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது என்னுடைய அனுபவம் கொண்டு நான் சொல்கிற வார்த்தை, என் அனுபவம் கொண்டு சொல்கிற வார்த்தை. ஒரு ஆசிரியன் மனம் நிறைந்து ஒரு பிள்ளையை வாழ்த்தி விட்டால் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. என்னுடைய ஆசிரியர்களே ஒருவர் வித்வான் வேலன் என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்தவர், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். அவர்தான் முதல் எனக்கு திருக்குறள் பற்றிய ஒரு ஆர்வத்தை உண்டாக்கினார். எங்களுக்கு தெரிந்த திருக்குறள், உங்களுக்கு தெரிந்த திருக்குறள் தெரியாமல் ஒரு குழந்தையும் நம்ம தமிழ் இனத்திலே இல்லை. ஒரு 50 குறள் அல்லது ஒரு 100 குறளை வைத்துக்கொண்டு மேடையிலே வித்தகம் பண்ணி கொண்டிருந்த அந்த வேலையை செய்து கொண்டிருந்தேன். மேலும் படிக்க வேண்டும் என்று விருப்பம் வந்தது. நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, ஆண்டவன் 3 பசிகளை மனிதர்களுக்குள்ளே புதைத்து இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான். அதிலே ஒரு பசி வயிற்று பசி, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த பசி மட்டும் இல்லாவிட்டால் நாங்கள் இயங்கப் போவதில்லை. பசி வருகிற வந்தவுடனே தான் அதற்கு உணவு தேவை, உணவு தேவை பொருள் தேவை, பொருள் தேவை ஓடித் திரிய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவன் ரொம்ப சுலபமாக நம்மை இயங்க பண்ணினான். 1 வயிற்று பசி, அடுத்தது உடம்பு பசி, காமம். இதுவும் மனிதனை இயங்க பண்ணுகிற சூத்திரத்திலே ஒன்று. 3வது அறிவு பசி என்று ஒன்று இருக்கிறது. அது எல்லோரிடமும் இருப்பதில்லை. நான் சொன்ன முதல் சொன்ன 2 பசி எல்லாருக்கும் உரியது, எல்லா ஜீவனுக்கும் உரியது. வயிற்று பசியும் உடல் பசியும் இல்லாத ஜீவன் என்று ஒரு ஜீவன் இல்லை. அபூர்வமாக இறைவன் மனிதனுக்கு மட்டும் அறிவு என்று ஒன்றை கொடுத்தான், 6வது அறிவை கொடுத்தான் என்று சொல்கிறோம். இப்போ 7வது அறிவு, 8வது அறிவு என்றெல்லாம் என்னென்னமோ சொல்கிறார்கள். அந்த 6வது அறிவு சில பேருக்கு கூர்மை பெற்ற உடனே இன்னொரு பசி ஆரம்பமாகிறது, அதை அறிவு பசி என்று சொல்வார்கள். எப்படி வயிற்று பசி வந்தால் அதை தீர்க்காமல் இருக்க முடியாதோ, அது உங்களுக்கு அனுபவம், அது அந்த அனுபவம் இல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள். பசி வந்து விட்டால் எந்த நேரம் அதை எப்போ தீர்ப்போம் தீர்ப்போம் என்பது தானே ஒரு 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 பைத்தியமாக விடாதல்லவா. இவ்வளவு பெரிய படித்தவனாக இருந்தாலும் அந்த பசி வந்துவிட்டால் மிச்சம் எல்லாம் மறந்து போய்விடுகிறது. மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தளாமை தேனின் கசிவந்த சொல்லியற்பார் காமுறுதல் 10 பசி வந்திட பறந்துபோம் என்றால் அவை. அப்போ இந்த வயிற்று பசி வந்தவுடனே எப்படி ஒரு பைத்தியம் பிடித்தால் போல் அந்த பசி தீர்க்க வேண்டும் என்று தெரிகிறோமோ, அதுபோல உடற்பசியாகிய காமம் வந்துவிட்டால் ஒருவன் அதை தீர்ப்பதற்கு தன்னையே மறந்து எப்படி இயங்குகிறானோ, சாகுந்தலத்திலேயோ ஏதோ ஒரு இலக்கியத்திலே ஒரு காதலன் காதலியை தேடி வருகிறான். நடுவிலே ஆற்று வெள்ளம், எப்படியும் அவளை அடைந்து விட வேண்டும் என்று அந்த பெருமழையிலே வெள்ளத்திலே எப்படியாவது கடந்து போய் அவனை காண வேண்டும் என்று ஏதோ தேடுகிறான். ஒரு கட்டை கிடைக்கிறது, அதை பிடித்து கொண்டு நீந்து வெளியிலே வந்து விடுகிறான். வந்து கரையேறிய பிறகுதான் பார்த்தால் அது ஒரு ஒரு சடலம் என்பது தெரிகிறது. உடல் பசி தந்த காரணத்தினாலே அதையெல்லாம் கவனிக்காமல் தன் தலைவியை தேடி போகிறான். அந்த மாடத்துக்கு ஏற வேண்டும் என்று பார்க்கிறான். கயிறு போல ஒன்று இருக்கிறது, அதை பற்றி ஏறி விடுகிறான். ஏறிய பிறகுதான் தெரிகிறது அது ஒரு மலைப்பாம்பு என்று. தன் தலைவியை நாடி தலைவியை போய் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போய் சேர்ந்தவுடனே வெறும் இந்த உடலுக்காகத்தானா இத்தனையும் செய்து நீ வருகிறாய் என்று அவள் கேட்டதும் அவனுக்கு ஞானம் வந்ததாக சொல்வார்கள். உடற்பசியும் அப்படித்தான், வயிற்று பசி போலதான் வந்தால் ஒருவனை சும்மா இருக்க விடாது, அது தீரும் வரையும் அலைய வேண்டும். இந்த ரெண்டு பசிக்கும் இருக்கிற குணம் அறிவு பசிக்கும் உண்டு. அதுக்காகத்தான் இதை சொன்னேன். ஏனென்றால் அனுபவம் உள்ளதை கொண்டுதான் அனுபவம் இல்லாததை விளங்க வேண்டும். வயிற்று பசியும் காமப்பசியும் எல்லாருக்கும் அனுபவப்பட்ட விஷயம். இந்த பசி எப்படி ஒருவனை இருக்க விடாதோ அதுபோல அறிவு பசி வந்துவிட்டால் பிறகு இருக்க முடியாது. இந்த மூன்று பசியை வைத்துத்தான் உலகத்தை ஓட வைத்திருக்கிறான் இறைவன். இந்த அறிவு பசி என்ற ஒன்று உள்ளே புகுந்து விட்டால் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் படித்தல் என்றால் பரீட்சைக்காக படித்தல் என்று ஒரு பெயர் வந்துவிட்டது. ஒருவன் படிக்கிறான் என்று சொன்னால் அடுத்ததான கேள்வி, அப்ப என்ன பரீட்சை எடுக்கிறாய்? அது மேற்கு நாட்டவர்கள் வந்த பிறகு நம் இனத்துக்குள்ளே புகுந்த ஒரு நோய். படிப்பு பரீட்சைக்காக அல்ல, படிப்பு என்பது தன் ஆத்ம திருப்திக்காக கற்க பயில வேண்டும். இதெல்லாம் என்னுடைய ஆலோசனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். தன்னை திருப்தி சாப்பிடுவது எதற்காக சாப்பிடுகிறோம்? நம்மை நாம் திருப்தி செய்ய வேண்டும். அதுபோலத்தான் காமமும் தன்னைத்தான் திருப்திப்படுத்த, அதுபோல கல்வியும் தன்னைத்தான் திருப்திப்படுத்த ஒரு பசி எடுக்க வேண்டும். எனக்கு வாய்த்த ஆசிரியர்கள், யாழ்ப்பாணத்திலே என்னை வளர்த்த ஆசிரியர்கள், நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அவர்கள் ரிட்டையர் பண்ணிய பிறகு, ஓய்வு பெற்ற பிறகு போனாலும் கையிலே ஒரு புஸ்தகத்தோடு படித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நான் கிண்டலாக கேட்பேன், இதுக்கு மேலே படித்து என்ன செய்ய போகிறீர்கள் என்றால், அவர்களாலே படிக்காமல் இருக்க முடியாது, இதுதான் நிலைமை. நீங்கள் யாரும் கோபிக்க கூடாது சொல்கிறேன். அப்படி பசியுள்ளவனுக்குத்தான் படிப்பு, அப்படி பசியுள்ளவனுக்குத்தான் படிப்பு. மற்றும்படி சும்மா ஒரு விளையாட்டு பண்ணலாம், கல்வியை வைத்துக்கொண்டு ஒரு வித்தை பண்ணலாம். கல்வி பசியாக வேண்டும். பசித்தால்தான் சாப்பிட்டது செமிக்கும். அதுபோல புத்தி பசித்தால்தான் நாம் படிக்கிறது உள்ளே போய் நிரம்பும். இன்றைக்கெல்லாம் பரீட்சை நோக்கமாக படித்தல் என்று வந்த பிறகு அந்த பசி பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை, யாரும் கவலைப்படுவதில்லை. ரொம்ப எளிமையாக சொல்கிறார்கள், என்ன செய்கிறாய் என்று கேட்டால், படித்து முடித்து விட்டு சும்மா இருக்கிறேன் என்கிறார்கள். ரெண்டும் நடக்க முடியாத காரியம், படித்து முடிக்கவும் முடியாது சும்மா இருத்தலும் முடியாது. ரொம்ப எளிமையாக சொல்கிறார்கள். அதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், இவர்களுக்கு கல்வியின் அந்த என்ன அதனுடைய கணம் தெரியவில்லை என்று நான் நினைத்துக் கொள்வேன். இதெல்லாம் உபதேசம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் அப்படி ஒரு பசி ஆரம்பித்தது, எனக்கு தேவையின் நிமித்தம் பசி ஆரம்பித்தது. அடிக்கடி பேச கூப்பிடுகிறார்கள், பேசுவதற்கு விஷயம் போதவில்லை என்று தெரிந்த பிறகு நான் சொன்ன ஆசிரியரிடம் திருக்குறள் படிக்க போனேன். அவர் ஒரு பெரிய மேதை, மேதை என்றால் அப்படி இப்படிப்பட்ட மேதை இல்லை. நீங்கள் என்னை ஒரு அறிஞனாக கௌரவிக்கிற பொழுதெல்லாம் எனக்குள்ளே கூச்ச உணர்வு என்னை தின்னும். நீங்கள் அவரை சந்திக்கவில்லையே என்று நான் நினைத்துக் கொள்வேன். அவருடைய படிப்பு எப்படிப்பட்ட படிப்பு என்றால், அதை எப்படி சொல்வதென்று தெரியவில்லை, நான் இப்படி சொல்றேனே, அவர் வைத்திருந்த விஷயத்திலே லட்சத்தில் ஒரு பங்கை கூட என்னால் வாங்க முடியவில்லை. அதுதான் என்னிடம் இருக்கிற சொத்து. நீங்கள் நம்பினால் நம்புங்கள், என் குருவை மதிக்க பண்ணுவதற்காகவோ அல்லது என்னை தாழ்த்தி பெருமைப்படுத்துவதற்காகவோ சொல்லவில்லை. நான் ரொம்ப தாமதமாகத்தான் சந்தித்தேன். அவரை நான் சந்திக்கிற பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட 80 வயதாகிவிட்டது, எனக்கு 40 வயதாகிவிட்டது. ஒரு 5 ஆண்டுகள் திருக்குறளை அவரிடம் நான் படித்தேன். திருக்குறளையும் சைவ சித்தாந்தத்தையும் படித்தேன். அந்த படிப்பு எப்படி இருந்ததென்றால், எனக்கு அது ஒரு பெரிய புதுமை. அவரிடம் படிக்க வேண்டும் என்று பிரியம், படிக்க வேண்டும் என்று ஆசை வந்தவுடனே ஒரு நாள் முடிவு செய்தேன் படிக்க வேண்டும் என்று. திருக்குறள் வகுப்பெடுப்பான் என்று பார்த்தால் என்னென்னமோ தன் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று நினைக்காதீர்கள். இது ஒரு அத்திவாரம், இது தெரிந்தால்தான் மேலே நீங்கள் நகர முடியும். இடையிலே இன்னொன்றும் சொல்லிக் கொள்கிறேன். இது வகுப்பு என்றால் ஒரு உங்களுக்கும் இணக்கமான ஒரு நட்பு இருக்கட்டும். ஏதோ என்னை ஒரு பெரிய இடத்திலே வைத்து நீங்கள் ஏதோ மாணவர்கள் போல இருக்க வேண்டாம். கொஞ்சம் சிரித்து கொஞ்சம் முகச்சளிப்பு காட்டினால்தான் எனக்கு பேச வரும். ஆகவே நீங்கள் இயல்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என் ஆசிரியரிடம் போகிறேன், பாடம் படிக்க வேண்டும் என்ற ஆசை. ஒரு நான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு டவுன் போல ஒரு இடம், அவர் இருந்தது ஒரு கிராமம். நான் இருந்த இடத்துலேருந்து ஒரு 15 மைல் தூரம். அப்போ யாழ்ப்பாணத்திலே சண்டை நடந்து கொண்டிருந்தது. ஒரு வாகனமும் கிடையாது, பஸ் எல்லாம் கிடையாது, சைக்கிளில் தான் போக வேண்டும் அல்லது டூவீலர். நான் ஒரு காலமும் உத்தியோகம் பார்க்கவில்லை, அது என்னுடைய பெருமைகளே அது ஒன்று. ஏனென்றால் தமிழையோடு ஈடுபட்ட பிறகு நான் நினைத்தேன், ஏன் இன்னொருவருக்கு கைகட்டி பிழைக்க வேண்டும், அப்படி இருந்தால் நான் எப்படியோ இன்னொருவர் சொல்வதை ஆமோதிக்க வேண்டி வந்துவிடும், என் பாட்டுக்கு இப்படி இருந்து விடுவோமே என்ற முடிவாலே இருந்தவன். ஆகவே வேலை செய்யவில்லை, வீட்டிலேயே இருந்தேன். அவரை தேடி போனேன் ஒரு நாள் காலை பொழுது. ஒரு 7:30 மணி நான் அவரை தேடி போகிற பொழுது, அது ஒரு ஒரு மெயின் வீதியிலே இருந்து உள்ளே இறங்கி போக வேண்டும். எங்கள் ஊர்லேயே அப்படி உள்ளே இறங்கி போகிறதே ஒழுங்கை என்று சொல்வார்கள். அந்த வீதியிலே இருந்து உள்ளே போக வேண்டும். நான் உள்ளே போகிறேன், மோட்டார் சைக்கிளிலே போகிறேன். அப்போ இல்லை, நான் மோட்டர் சைக்கிளும் ஓடுவேன். நான் மோட்டர் சைக்கிள் ஓடுவதை பார்ப்பதற்கென்றே சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். உள்ளே போனால் அந்த 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 சந்துக்குள்ளே போகிறேன். ஆசிரியர் பெயரை சொல்லி கேட்டால் அவரை ஒருவருக்கும் தெரியவில்லை, என்னை எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. அப்போ என்ன எனக்கு அதில் விளங்கிட்டென்றால், அறிவு அதிகரித்தால் மக்களிடமிருந்து ஒதுங்கி விடுவார்கள். கொஞ்சம் அறிவோடு இருந்தால் புகழோடு இருக்கலாம். ஆகவே அதிகம் படித்து விடாதீர்கள். அவரிடம் போனேன். நான் சொல்லது அத்தனையும் சத்தியம். அவரை நான் போகிறேன், பக்கத்து அந்த அயலில் விசாரிக்கிறேன், இப்படி இலக்கண வைத்த நமசிவாயத்தை, அவரை ஒருவருக்கும் தெரியவில்லை. என்னை எல்லாரும் இனங்கண்டு கொண்டு பேசினார்கள். போனால் அது ஒரு தென்னந்தோப்பு. எனக்கு அதுதான் இங்கே இருக்கிற பொழுது அது அந்த ஞாபகம் வந்தபடியால் தான் சொல்கிறேன். தென்னந்தோப்பிலே ஒரு சின்ன கோயில், மிகச்சிறிய ஒரு கோயில், ஒரு 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 10 அடிக்கு 10 அடி தூரம் இருக்கும், சீமந்து தரை, அதிலே அவர் படுத்திருக்கிறார். எப்படி படுத்திருப்பார் என்றால், இப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய இந்த வேஷங்கள் போட மாட்டார். ஒரு 4 முழம் வேட்டி, ஒரு துண்டு. அந்த 4 முழம் வேட்டி கூட காவி ஏறி இருக்கும். ஒன்றும் இப்படி அயன் பண்ணி மடித்து அந்த மாதிரி வேஷங்கள் எல்லாம் அவர்களுக்கு வரவே வராது. கையிலே ஒரு புஸ்தகம் வைத்து படித்து கொண்டு படுத்திருந்தார். சிமெந்து திரையிலே, தலைவனி ஒன்றும் கிடையாது, சும்மா படுத்திருந்து படிக்கிறார். என்ன புஸ்தகம் என்று பார்க்கிறேன், சிவஞான மாமுனிவர் எழுதிய சைவ சித்தாந்த சிவஞான போத மாவாடியம். அதான் அவருக்கு பொழுதுபோக்கு வாசிக்கிற நூல். இதை ஏன் சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரியும். சிவஞான மாவாடியம் படித்து கொண்டிருக்கிறார். நான் போன உடனே எழும்பி சப்பனம் கட்டி உட்கார்ந்தார். அவருக்கும் என்னை தெரிந்திருந்தது. உட்காருங்கள் என்றார். உட்கார்ந்தேன். என்ன விஷயம் வந்தது என்று கேட்டார். ஒவ்வொரு வார்த்தையும் அளந்துதான் பேசுவார். மூவாவினுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள், எனக்கு இவர்களெல்லாம் இவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்று நினைப்பேன். உட்கார சொன்னோடனே உட்கார்ந்தேன். வந்தது என்ன விஷயம் என்று கேட்டார். நான் சொன்னேன், உங்களிடம் படிக்க ஆசையாக இருக்கிறது, அதான் படிக்க வந்தேன் என்றேன். அவருடனே கேட்டார், ஏதாவது பரீட்சை எழுத போகிறீரா என்று கேட்டார். நான் சொன்னேன், இல்லையா, நான் பரீட்சையெல்லாம் எழுத இல்லை, படிக்க வேணும் என்று ஆசையாக இருக்கிறது, அதான் வந்தேன். அதுக்கு அடுத்ததாக அவர் சொன்னார், ஏன் படிக்க ஆசைப்படுகிறீர் என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் மேடைகளிலே பேசுகிற வழக்கம் இருக்கிறது, பேசுவேன், பேசுவதற்கு விஷயம் தேவையாக இருக்கிறது, அதனாலே படிக்க விரும்புகிறேன் என்று உண்மையை சொல்லிவிட்டேன். அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு விட்டு சொன்னார், அதிகம் படித்தால் பேச முடியாமல் போயிடுமே என்றார். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சொன்ன வார்த்தைகள். அதிகம் படித்தால் பேச முடியாமல் போய்விடுமே என்றார். எனக்கு இவர் ஒரு கிண்டல் அடிக்கிறாரோ என்று தோன்றியது. ஆனால் பிற்காலத்திலே அவர் சொன்னது உண்மை என்று புரிந்து கொண்டேன். அதிகம் படித்தால் பேச முடியாமல் போய்விடுமே என்றார். நான் சிரித்து கொண்டு பேசாமல் இருந்தேன். உடனே என்னை இப்போ நான் உடனே வகுப்பு படிக்கிறதுக்கே ஆயத்தமாக போய்விட்டேன், அவர் எதுக்கும் ரெண்டு வாரம் கழித்து வாரம் யோசிப்போம் என்று அனுப்பிவிட்டார். நானும் விடுவதாயில்லை, ரெண்டு வாரம் அவர் சொன்ன தேதியிலே திருப்பி போனேன். மீண்டும் திருப்பி அனுப்பினார், மீண்டும் போனேன். அதுக்கு பிறகு பஞ்சாங்கத்தை கொண்டு வர சொல்லி என்னுடைய நட்சத்திரம் கேட்டு எல்லா இதுவும் குறித்து ஒரு நாள் குறித்து படிக்க வரும் என்றார். சரி என்று அவர் படிக்க வர சொல்லிவிட்டாரே என்று சந்தோஷம். நான் திருக்குறள், ராமாயணம், சைவ சித்தாந்த புத்தகம், பெரிய புராணம், ஒரு கட்டு புஸ்தகம் தூக்கி கொண்டு போகிறேன். எனக்கு என்னென்றால் என்னுடைய அறிவு பசியை அவருக்கு காட்டிவிட வேண்டும் என்று என்னுடைய சின்னத்தனம். போய் அவருக்கு முன்னாலே இந்த புத்தகக்கட்டை வைத்துவிட்டு உட்கார்ந்தேன். என்ன படிக்க விரும்புகிறீர் என்று கேட்டார். நான் இந்த புஸ்தக பெயரெல்லாம் சொன்னேன், திருக்குறள் படிக்க வேண்டும், பெரிய புராணம் படிக்க வேண்டும், இப்படி ஒரு லிஸ்ட் சொன்னேன். அவர் அதை பார்த்துட்டு சிரித்தார். சிரிச்சுட்டு சொன்னார், ஒன்றை படியும் மற்றதெல்லாம் தானாக விளங்கும் என்றார். இதெல்லாம் நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கல்வி நம்முடைய மரபுசார் கல்வி கற்கிற முறை அவர்களுடைய அந்த பழக்கத்திலே நான் தெரிந்து கொண்டேன். ஒன்றை படியும் மற்றதெல்லாம் விளங்கும் என்றார். அப்போ நான் சொன்னேன், திருக்குறள் படிக்கிறேன் என்றேன். எனக்கு அவர் இலக்கணத்திலே பெரிய புலி, இலக்கணத்தை இலக்கியம் போல சொல்லுவார். இலக்கணம் படிக்க வேண்டும் என்றும் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், காலம் பிந்தி விட்டது, உமக்கு வயசு போய்விட்டது, இனி இலக்கணம் படிக்கிறது கஷ்டம், திருக்குறளை படியும். பரிமேலழகர் உரையிலே அங்கங்கு வருகிற இலக்கணத்தை நான் விளங்கப்படுத்துகிறேன், அந்த இலக்கணம் உமக்கு போதும் என்றார். அவர் அவர்தானே தர வேண்டியவர், நான் சொல்ல முடியாத. அப்போ அவர் சொன்ன உடனே சம்மதித்தேன். திருக்குறள் புத்தகத்தை கையிலே எடுத்தேன். உரைப்பாயிரத்தை படியும் என்றார். எனக்கு சத்தியமாக உரைப்பாயிரம் என்று ஒன்று அதுக்குள்ளே இருப்பதே அப்பொழுது தெரியாது. இப்போ உங்களிலும் பல பேர் அதை யோசிப்பீர்கள் என்று நம்புகிறேன், அப்படி ஒன்று இருக்கிறதா என்று. உரைப்பாயிரம் என்றால் எனக்கு தெரியவில்லை. புஸ்தகத்தை தட்டும் என்று தட்ட சொன்னார், தட்டினார், உரைப்பாயிரத்தை படியும் என்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள், நான் அப்பொழுது பேச்சாளர், ஓரளவு பிரசித்தி பெற்ற பேச்சாளர், உரைப்பாயிரத்தை படியும் என்று சொன்ன உடனே நான் போய் அந்த புஸ்தகத்தை தட்டி முதல் பந்தியை வாசிக்க தொடங்கினேன். ஒரு நாலு வரிக்கு மேலே என்னாலே வாசிக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் எனக்கு என்னுடைய தமிழினுடைய தரம் என்ன என்று தெரிந்தது. நாலு வரிக்கு மேலே தொடர்ந்து இடையூறு இல்லாமல் அதை வாசிக்க முடியவில்லை. நாங்கள் இனி படிப்போம், படிக்கிற பொழுது உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். நான் ரொம்ப வெக்கமாக போய்விட்டது. அவருக்கு முன்னுக்கு ஒரு பெரிய ஆள் என்று நினைத்து கொண்டு போனேனே. இந்த பந்தி தமிழ்லே எழுதின பந்தி, இப்போ சில பேர் அப்படித்தான் ரொம்ப எளிமையாக தமிழ்லே வழிபாடு செய்ய வேண்டும், தமிழ்லே பூஜை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஏதோ தமிழ் என்றால் ரொம்ப லேசான மொழி, எல்லாருக்கும் விளங்கும் என்று நினைக்கிறார்கள். தமிழ் நமக்கு தெரியாத தமிழ், ராஜதமிழ் எல்லாம் இருக்கிறது, ராஜதமிழ் எல்லாம் இருக்கிறது. நம்முடைய சங்கப்புலவன் நக்கீரன் பாடினானே திருமுருகாற்றுப்படை, ஒரு வரி விளங்குமா? உலகம் முவப்ப வளநேர்புதிரிதர் வளர்போல் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரைமைக்கும் செயன்விளங்கவிரொளி உருணர் தாங்கிய மதனுடை நோண்டால் செனர்த்தேத்த செல்லுரல் தடக்கை போச்சு. ஏதாவது ஒன்று விளங்குமா? இதுதான் நம்முடைய தமிழினுடைய உச்சத்தமிழ்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் ஏதோ தமிழ் தெரிந்தவர்கள், தமிழர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற நாணம் எனக்கு வந்தது. அவர் அதை வாசிக்க சொன்னே வாசிக்க முடியவில்லை, வெக்கப்பட்டு போனேன். நல்ல ஆசிரியர் அவர், நான் வெக்கப்படுவதை உணர்ந்தார். உணர்ந்து விட்டு சொன்னார், வாசிக்க முடியவில்லை என்று கவலையாக இருக்கிறதா? கவலைப்படாதேயும், எங்கள் ஊரிலே பெரியவர்கள் எங்களை மரியாதை பன்மை போட்டு தான் பேசுவார்கள், படா போடா என்று பேச மாட்டார்கள். அவர் சொல்லுகிறார், வாசிக்க தெரியவில்லை என்று கவலைப்பட வேண்டாம், ஒரு நூலோடு பழக வேண்டுமானால், அவர் சொன்ன முறை எனக்கு, அந்த நூலை தெரிந்தவரோடு முதல் பழக வேண்டும் என்றார். அதுக்கு அவர் சொன்ன உவமை, நீ யாராவது ஒரு பெரிய மனிதனோடு பழக வேண்டுமானால் திடீரென்று வீதியிலே போய் அவருக்கு முன்னால் நின்று சிரித்தால் அவன் சிரிக்க மாட்டான், அவனுக்கு உன்னை யாருன்றே தெரியாது. அவன் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டுமானால் முதல் அவனுக்கு நட்பான ஒருவரோடு நீ பழகு. அவரோடு போய் போய் பழகினாயானால் அவரை பார்த்து சிரிக்கிறவர் பிறகு அவரோடு போகிற காரணத்தினாலே உன்னை பார்த்தும் சிரிப்பார். அதுபோல்தான் உயர்ந்த நூல்களை படித்து அந்த நூல் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டுமானால் முதல் அந்த நூலோடு பழக்கப்பட்டவரோடு சேர்ந்து நீ போ
அவரோடு சேர்ந்து போனால் கொஞ்ச நாளிலே நூல் உன்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விடும் என்றார். இதெல்லாம் பெரிய நூல்கள் படிக்கிற முறை. திடீரென்று புத்தகத்தை திறந்து இந்த வாசித்து விட்டு அகர முதல் எழுத்தெல்லாம் எனக்கு திருக்குறள் தெரியும் என்று சொல்வதைப் போல ஒரு மூடத்தனம் இருக்க வாய்ப்பில்லை. சில நூல்கள் குருவினுடைய உதவி இல்லாமல் படிக்க முடியாது. இதை தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். நான் குரு என்று சொல்லவில்லை, என் குரு சொன்னதை சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒரு நூல் படிக்கிற முறை இருக்கிறது. இந்த மேற்கு நாட்டு கல்வி முறை வந்த பிறகு நான் அதை ஏதோ நெடுக குறை சொல்வதாக நினைக்காதீர்கள். எங்களுடைய கல்வி அமைப்பு மரபு கல்வி அமைப்பு என்பது வேறு. இப்போ விஞ்ஞானம் முதலியவை படிக்கிற கல்வி அமைப்பு என்பது வேறு. எங்கள் மரபு கல்வியிலே என்னவென்றால் அந்த நூலுக்குள்ளே நான் மெல்ல மெல்ல நுழைய வேண்டும். சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். இப்போ நர்சரி வகுப்பு என்று ஒரு வகுப்பு இருக்கிறது, பிஹெச்டி வகுப்பு என்று ஒரு வகுப்பு இருக்கிறது, டாக்டர் பட்டம் பெற வகுப்பு இருக்கிறது. சிலபஸ் போடுகிற பொழுது நர்சரிக்கு என்ன சிலபஸ் போடுவோம், பிஹெச்டிக்கு என்ன போடுவோம், வேறு வேறு பாடம் தான் போடுவோம். திருக்குறளை நர்சரிக்கும் பாடமாக போடலாம், பிஹெச்டிக்கும் பாடமாக போடலாம். அதுதான் திருக்குறள் கேட்கிற விசேஷம். நர்சரிக்கு ஏற்ற மாதிரியும் திருக்குறள் படிக்கலாம், பிஹெச்டிக்கு ஏற்ற மாதிரியும் திருக்குறள் படிக்கலாம். நம் நூல்களினுடைய சிறப்பு அதுதான். நம் நூல்களுடைய சிறப்பு அதுதான். கம்பன் சொன்னான், ஒரு நூலை கவிதையினுடைய பெருமை சொல்லுகிற பொழுது, கோதாவரி நதியை பாடுகிற பொழுது கவிதையோடு ஒப்பிட்டு கம்பன் பாடுகிற ஒரு பாட்டு இருக்கிறது. புவியினுக்கு அணியாய், ஒரு நல்ல கவிதைக்கு லட்சணம் அது உலகத்திற்கு அது ஒரு நகை போல இருக்க வேண்டும், ஆழ்ந்த பொருள் தந்து. அந்த பாட்டை படிக்கிற பொழுது ஆழமான பொருள் கிடைக்க வேண்டும். எப்பவும் பொருள் தேடுவது என்று புறப்பட்டு விட்டால் எவ்வளவுக்கு எவ்வளவு பொருள் கிடைக்கிறதோ அதுதானே நமக்கு மகிழ்ச்சி. கவிதைக்குள்ளே பொருள் தேடுவது என்று புறப்பட்டு விட்டோம், ஆழ பொருள் கிடைத்தால் தான் நமக்கு மகிழ்ச்சி. அப்போ ஆழ்ந்த பொருள் தந்து, புவியினிற்கு அணியாய் ஆழ்ந்த பொருள் தந்து, புலத்திற்றாகி அறிவுக்கு விருந்தாக இருக்க வேண்டும். அது சிலேடை பாடல், நான் அதை முழுக்க சொல்லவில்லை.